If somebody, most of us have read the Bible.
நம்மள அனைவர் வேதத்தை நாம் வாசித்திருக்கிறோம்.
Can you tell me what is the last verse in the Old Testament speak about?
பழைய ஏற்பாட்டிலே உள்ள கடைசி வசனம் எதை குறித்து பேசுகிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
Can you tell me without looking?
பைபிளை பார்க்காம சொல்லுங்க.
It's a very important verse.
மிக முக்கியமான வசனம்.
It relates to, that's right, of the relationship between parents and children.
பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
That means when God wrote the Old Testament, after writing the whole Old Testament, in the last verse, he says something very important.
முழு பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தையும் தேவன் அதை எழுதி கடைசியிலே வரும்பொழுது மல்கியா புஸ்தகத்தினுடைய கடைசி வசனத்திலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார்.
And let me read it to you.
அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
We can read from verse 4 to 6, the last three verses of the Old Testament.
பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் கடைசி புத்தகமாகிய மல்கியா நான்காம் கடைசி அதிகாரமாகிய நான்காம் அதிகாரம் கடைசி மூன்று வசனங்களாகிய 4, 5, 6 வசனங்கள்.
Here it speaks first of all about the law of Moses.
மோசேயினுடைய பிரமாணங்களை குறித்து முதலாவது அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம்.
In verse 4.
நான்காம் வசனத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம்.
Now the law of Moses was written by God on two tablets of stone.
மோசேயினுடைய நியாய பிரமாணமானது இரண்டு கற்பலகைகளிலே தேவனால் எழுதப்பட்டது.
And they are all listed in Exodus chapter 20.
இவைகள் யாத்திராகமம் 20 அதிகாரத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது.
And do you know the 10 commandments?
10 கற்பனைகள் உங்களுக்கு தெரியுமா?
How many of you can tell the 10 commandments without looking at the Bible?
வேதத்தை பார்க்காமல் எத்தனை பேர் 10 கற்பனைகளையும் சொல்ல முடியும்?
It's important to know.
இதை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம்.
Those 10 commandments were divided into two parts.
இந்த 10 கட்டளைகளும் இரண்டு பங்காக பிரிக்கப்பட்டிருக்கு.
That's the easy way to remember it.
இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு எளிமையான வழி.
The first four commandments,
முதல் நான்கு கட்டளைகள்,
were written on one stone.
ஒரு கற்பலையிலே எழுதப்பட்டது.
And that related to man's relationship with God.
அது மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து உள்ள காரியங்கள்.
The first commandment was that I am the Lord your God, you shall have no other gods but me.
நானே உன் தேவனாய கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதுதான் முதல் கட்டளை.
You can turn to Exodus chapter 20 and see them for yourself.
நீங்களாகவே யாத்திராகமம் 20 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
The second commandment was in verse 4 that you shall not make an idol.
யாத்திராகமம் 20 அதிகாரம் 4 வசனத்திலே யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று.
And the third commandment was in verse 7, you shall not take the name of the Lord your God in vain.
மூன்றாவது கட்டளை, உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக.
And the fourth commandment was verse 8, remember the Sabbath day to keep it holy.
நான்காவது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக.
There were four commandments about man's relationship with God.
ஆகவே மனிதன் தேவனோடு கூட உள்ள உறவின் சம்பந்தப்பட்டதான நான்கு கட்டளைகள், முதலாவது நான்கு கட்டளைகள்.
Jesus summed up all those commandments in one commandment, saying you must love the Lord your God with all your heart, soul and mind.
இயேசு இந்த நான்கு கற்பனைகளையும் ஒன்றாக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டார்.
That was the message of one tablet of stone.
ஆகவே ஒரு கற்பலகையினுடைய செய்தி இதுதான்.
Then there was the second tablet of stone.
இப்பொழுது இரண்டாவது ஒரு கற்பலகை.
Here there were six commandments.
இதிலே ஆறு கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
And that was all in relationship to man's relationship to man.
இது எல்லாமே மனிதன் தன் சக மனிதனோடு கூட உள்ள உறவு சம்பந்தப்பட்டதான கற்பனைகளாக இருக்கிறது.
And Jesus summed up all six in one statement, you shall love your neighbor as yourself.
இந்த ஆறு கட்டளைகளையும் அப்படியே ஒன்றாக்கி இயேசு ஒரே கட்டளையிலே கொடுத்து விட்டார். பிறனை உன்னை போல நேசிப்பாயாக.
So Jesus said the whole commandments is summed up in these two statements.
ஆகவே முழு கற்பனைகளும் இந்த இரண்டு வாசகங்களிலே அடங்கி விட்டது என்று இயேசு சொல்கிறார்.
So in the second tablet,
அவர் இரண்டாவது அந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த பலகையிலே.
You know what is the first commandment?
அதிலே முதல் கட்டளை என்ன தெரியுமா?
Verse 12.
12வது வசனம்.
Honor your father and mother so that you may live long on the earth.
உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
Now in all the 10 commandments there were only commandments.
10 கற்பனைகளிலுமே கற்பனைகள் கட்டளைகள் தான் இருக்குது.
But one commandment had a promise attached to the commandment.
அதாவது ஒரே ஒரு கட்டளையிலே ஒரு வாக்குத்தத்தம் அடங்கி இருக்கிறது.
And that is,
அதுதான்,
if you honor your father and mother,
un thagappanum un thaiyum ganam pannuvaayana,
your days will be prolonged on the earth,
unudaiya aayusu naatil needithirukkum.
In other words, it will go well with you in your life.
Innoru vidhathile solla ponaal unudaiya vaazhkile sagalamum semmayaga nanmayaga nadakkum.
Now in the other commandments there's no promise like that.
Matra kattalgalile idhu pondra vaakkuthathame illai.
All the other commandments is you must do this.
எல்லா கட்டளைகளுமே நீ இதை செய்வாயாக, இதை செய்வாயாக, இதை செய்வாயாக என்றுதான் இருக்கிறது.
But one commandment out of the 10 had a promise.
அந்த 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளைக்கு மட்டும் ஒரு வாக்குத்தத்தம் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது.
If you do this, it will go well with you.
இதை நீ செய்வாயானால் உனக்கு நன்மை உண்டாகும், உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும்.
Honor your father and mother.
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
Then the 6th commandment.
ஆறாவது கட்டளை,
you shall not murder, verse 13.
13வது வசனத்தை பார்க்கும், கொலை செய்யாதிருப்பாயாக.
7th, you shall not commit adultery.
7வது கட்டளை, விபசாரம் செய்யாதிருப்பாயாக.
8th, you shall not steal.
8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக.
9th, you shall not bear false witness against your neighbor.
9வது கட்டளை, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
And the 10th was the most difficult of all because that was inward. You shall not desire anything belonging to your neighbor.
கடைசி கட்டளையாகிய 10வது கட்டளை எல்லா கட்டளைகளை காட்டிலும் கடினமானது. ஏனென்றால் அது நம்முடைய நமக்குள்ளாக இருக்கிற காரியம். பிறனுடைய ஒன்றை ஒரு ஒரு காரியத்தையும் இச்சையாதிருப்பாயாக.
So in when God spoke about man's relationship to man, the first commandment was honor your father and mother.
ஆகவே மனிதனுக்கும் மனிதன் உள்ள உறவுகளிலே உள்ள சம்பந்தமான உள்ள கட்டளைகளிலே தேவன் கொடுத்த முதல் கட்டளையானது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
Turn to Malachi.
இப்பொழுது மல்கியாவுக்கு வருவோம்.
He says in verse chapter 4 verse 4, remember the law of Moses.
மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை நினையுங்கள்.
What is that?
அது என்ன?
These commandments.
இப்பொழுது நாம் பார்த்தோம் அல்லவா இந்த கட்டளைகளை நினைத்துக் கொள்ளுங்கள்.
What is the first commandment on the second tablet of stone?
இரண்டாவது கற்பலகையிலே எழுதப்பட்டதன முதல் கட்டளை என்ன?
Your relationship to your parents.
உங்களுடைய பெற்றோருக்குள்ள உங்களுடைய உறவு.
And then he says,
அதற்கு பிறகு சொல்கிறார்,
before the great and terrible day of the Lord, I'm going to send you Elijah the prophet.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன்.
Now that has a double fulfillment.
இதிலே இது இரண்டு முறை நிறைவேறி இருக்கிறது.
John the Baptist came in the spirit of Elijah.
யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியோடு கூட வந்தார்.
To prepare people just like Elijah prepared Israel to worship God, John the Baptist prepared people for the coming of Jesus Christ.
தேவனுடைய தேவனை ஆராதிக்கும்படியாக எப்படி எலியா இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினானோ அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்காக யோவான் ஸ்நானகன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான்.
And now before the second coming of the Lord,
இப்பொழுது இரண்டாவது வருகைக்கு முன்பதாக,
the church,
சபை,
must have a prophetic message just like Elijah.
எலியாவை போலவே சபைக்கும் தீர்க்கதரிசனமான வார்த்தை தேவைப்படுகிறது.
For what?
எதற்காக?
To do the same thing that John the Baptist did to prepare people for the coming of the Lord.
எப்படி யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினானோ அதுபோலவே இப்பொழுதும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலை.
What was Elijah's message on Mount Carmel?
கர்மேல் பர்வதத்திலிருந்து எலியா கொடுத்த செய்தி என்ன?
He said, if Baal is God, follow him. If Jehovah is God, follow him.
பாகால் உங்களுக்கு தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், யெகோவா உங்களுக்கு தெய்வமானால் இவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
That's what John the Baptist said.
யோவான் ஸ்நானகனும் அப்படிதான்
சொன்னார். The kingdom of God is near. Heaven is near.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
Earthly kingdom is your god, live for that. If the kingdom of heaven is what you want to live for that.
பூமிக்குரிய ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யமா இருந்தால் பூமிக்காக வாழுங்கள், அல்லது பரலோக ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யமா இருந்தால் பரலோகத்துக்காக வாழுங்கள்.
It's a choice.
இந்த இரண்டு காரியங்களும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கு.
That's what the church is to preach today.
இன்றைக்கும் சபையானது இதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும்.
Are you going to live by the principles of the people in the world or the principles of the kingdom of God?
தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளின்படி வாழப் போகிறாயா, அல்லது இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தின் கோட்பாடுகளின்படி வாழப் போகிறாயா?
You have to make a choice.
நாம் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டும்.
Elijah said make a choice.
எலியா சொன்னான் இரண்டிலே ஒன்றை தேர்வு செய்யுங்கள்.
John the Baptist said make a choice.
இரண்டிலே ஒன்றை தேர்வு செய்யுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னான்.
People sometimes come to me and say, why don't you baptize everybody who says they are a believer?
நான் விசுவாசி என்று சொல்லுகிற எல்லாரையும் ஏன் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது என்று இடத்திலே சிலர் வந்து கேட்கிறார்கள்.
I see John the Baptist did not baptize everybody who came to him.
தன்னிடத்திலே வந்த எல்லாரையும் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று
நான் சொன்னேன். So I must see fruit of repentance in your life then I'll baptize you.
மனதிலிருந்து கேட்ட கனிகளை நான் உங்களுக்கு பார்க்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று
சொன்னார். Today the church is to prepare people for the coming of the Lord just like John the Baptist.
யோவான் ஸ்நானகனை போலவே இன்றைக்கும் சபையானது இயேசு கிறிஸ்து வருகைக்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது.
The great and terrible day of the Lord mentioned here in verse 5 has not yet come.
ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டதான 5 ஆம் வசனத்திலே பார்க்கிறோமே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் அது இன்னும் வரவில்லை.
That didn't come in the first coming of Jesus.
இயேசுவின் முதலாம் வருகையில் அது வரவில்லை.
That was not the great and terrible day of the Lord.
அது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அல்ல.
That was the day of salvation.
அது இரட்சிப்பின் நாள்.
The great and terrible day of the Lord is going to come with the second coming of Christ.
கர்த்தருடைய பயங்கரமும் பெரிதுமான நாளானது இயேசுவின் இரண்டாம் வருகையில் வர போகிறது.
Before that coming the church is the John the Baptist of this time.
இந்த நாள் வருவதற்கு முன்பதாக சபைதான் இந்த நாட்களில் உள்ள யோவான் ஸ்நானகனுடைய வேலை செய்கிறது.
That's why the message in the church today must be the message of John the Baptist and Elijah.
ஆகவே தான் இன்றைக்கு சபையிலே கொடுக்கப்படுகிற செய்தியானது யோவான் ஸ்நானகன் எலியா இவருடைய செய்தியா இருக்க வேண்டும்.
If Jesus is God, serve him.
இயேசுதான் மெய்யான தேவன் என்றால் அவரை ஆராதியுங்கள், அவரை சேவியுங்கள்.
Money in this world is your God, go and live for that.
இல்லை இல்லை, பணமும் இந்த உலகம் தான் என்னுடைய தெய்வம் என்று சொன்னால் அதற்காகவே வாழ்ந்து விடுங்கள்.
You got to make a choice what you're going to live for.
எதற்காக வாழ போகிறீர்கள் என்று சொல்லி நீங்களே தேர்வு செய்ய வேண்டும், தீர்மானம் செய்ய வேண்டும்.
And we're not interested in big numbers.
நமக்கு பெரிய எண்ணிக்கையிலே விருப்பமே இல்லை.
Elijah was not interested in a big number of people.
எலியாவுக்கும் திரளான ஜனங்கள் வர வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை.
In Elijah's time also there were many other prophets but they could not turn the people to the Lord.
எலியாவி நாட்களிலே கூட अनेक தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அவர்கள் ஜனங்களை தேவனிடத்தில் திருப்ப முடியவில்லை.
And today also there are many preachers but they don't seem to preach this clear cut message.
இன்றைக்கும் अनेक பிரசங்கியார்கள் இந்த தெளிவான வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த செய்தியை பிரசங்கிப்பதில்லை.
They want numbers.
ஏனென்றால் தங்களுக்கு திரளான மக்கள் வர வேண்டும்.
They are trying to tell you how to serve God and how to serve money also.
எப்படி தேவனுக்கும் பணத்துக்கும் சேர்ந்து ஊழியம் செய்யலாம் என்று போதிக்கிறார்கள்.
In those days it was God or Baal. Jehovah or Baal.
தேவன் அல்லது பாகால், யெகோவா அல்லது பாகால்.
Today it is Jesus or money.
இன்றைக்கு அது இயேசு அல்லது பணம்.
You have to make a choice.
நீதான் ஒரு தேர்வு செய்ய வேண்டும்.
And that is what the Lord is referring to, someone who comes the spirit of Elijah.
இதை தான் இங்கே தேவன் குறிப்பிட்டு சொல்கிறார், எலியாவின் ஆவியோடு கூட ஒருவன் வர வேண்டும்.
Another thing he will do.
அவர் செய்யக்கூடிய இன்னொரு காரியம்
என்னவென்றால், he will restore the hearts of the fathers to the children and the hearts of the children to the fathers.
அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான்.
Why does he need to do that?
ஏன் இதை செய்ய வேண்டும்?
Because
என்றால்,
just before the coming of the Lord,
இயேசு வருவதற்கு முன்பதாக,
things in the world are going to be so bad.
உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிகவும் மோசமாய் கொண்டே போகும்.
One of the things is going to be like the days of Noah where people will live with sex and violence.
அதிலே ஒரு காரியம் என்னவென்றால், பாலியல் பாவத்திலேயும் கொடூரமான கொடுமை என்ற பாவத்திலேயும் ஜனங்கள் வாழ்வார்கள். நோவாவின் காலத்திலே பூமிக்குரிய காரியத்துக்காகவே வாழ்வார்கள்.
Another thing that is going to happen in the last days,
கடைசி நாட்களில் நடக்க போகிற இன்னொரு காரியம் என்னவென்றால்,
parents and children are going to drift apart.
பெற்றோர்களும் பிள்ளைகளும் தூரமாய் விலகி செல்வார்களாம்.
That means children will lose their respect for parents.
பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் இருக்கிற மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவார்கள்.
And parents will not be able to understand their children.
அதே சமயத்தில் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள்.
Sometimes because parents have become so worldly.
சில சமயத்திலே பெற்றோர்கள் மிகவும் உலக பிரகாரமாய்
மாறிவிடுகிறார்கள்.
அதே போல பிள்ளைகளும் உலகத்தாரை
மாறிவிடுகிறார்கள்.
இந்த உலகத்தின் ஆவியானது பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே போகிறது.
When the spirit of the world comes into the hearts of parents and children, they drift apart.
இந்த உலகத்தின் ஆவி பெற்றோர்களுக்குள்ளாகவும் பிள்ளைகளுக்குள்ளாகவும் வரும்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவரை விட்டு விலகி செல்கிறார்கள்.
Husband and wife begin to drift apart.
புருஷனும் மனைவியும் பிரிகிறார்கள்.
That's why now we have divorces even in India.
ஆகவே தான் இந்த நாட்களில் இந்தியாவிலேயும் கூட விவாகரத்து செய்யப்படுகிறது.
We never heard of these things 100 years ago.
100 ஆண்டுகள் முன்பதாக விவாகரத்து என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்.
Even in western countries up to couple of 100 years ago there were no divorces.
மேலை நாடுகளிலே கூட 100 ஆண்டுகள் முன்பதாக விவாகரத்தை கிடையாது.
Now it has become so common.
இன்றைக்கு அது மிகவும் சாதாரண காரியமாய் மாறிவிட்டது.
That when they get married they say, oh, just for another 5 or 6 years then we will choose somebody else.
திருமணமாகும் பொழுதே ஒருவரையொரு பார்த்து சொல்கிறார்கள், 5-6 வருடங்கள் தான் நாம் ஒன்றாக இருந்திருப்போம், அதற்கு பிறகு நீ யார் இடத்துல போவாய், நான் யார் இடத்துல போவேன் என்று
சொல்கிறார்.
நாம் ரெண்டு பேருக்குள்ள வாழ்க்கையை போர் அடித்து விடும் என்று சொல்கிறார்.
Happening.
இது நடந்து கொண்டிருக்கிறது.
And between parents and children also it's drifting.
பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட பார்த்தால் அந்த இடைவெளி அதிகமாக கொண்டே போகிறது.
Spirit of the world is coming.
உலகத்தின் ஆவி உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது.
And that's why
ஆகவேதான்
the Lord says here
ஆண்டவர் சொல்கிறார்,
if this person in the spirit of Elijah does not restore the hearts of the father, if the hearts of the fathers to the children and vice versa is not restored, the land will be smitten with a curse.
இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பெற்றோருடைய இருதயமானது பிள்ளைகளிடத்திலேயும் பிள்ளைகளுடைய இருதயமானது பெற்றோரிடத்திலேயும் திருப்பப்படாவிட்டால் அவர் வந்து பூமியை சங்காரத்தால் அடிப்பார்.
You know, in the English Bible, the last word in the Old Testament is curse.
ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் பார்த்தால் பழைய ஏற்பாட்டில் உள்ள கடைசி வார்த்தை சாபம்.
That's how the Old Testament ends.
இப்படித்தான் பழைய ஏற்பாடு முடிகிறது.
After all the Old Testament, the last word is curse.
பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ வார்த்தைகளுக்கு இருக்கிறது, அது எல்லாம் வந்து முடியும் பொழுது கடைசி வார்த்தை சாபத்திலே முடிகிறது.
It is to remove that curse that we have the new covenant where Jesus came and took that curse.
இந்த கடைசி வார்த்தை சாபம் என்பதை நீக்குவதற்காக தான் புது உடன்படிக்கை வந்திருக்கிறது, அல்லது புதிய ஏற்பாடு வந்திருக்கிறது.
The Bible, which begins with "In the beginning God," ends with curse in the Old Testament.
ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கிற பழைய ஏற்பாட்டு புத்தகமானது சாபம் என்கிற வார்த்தையிலே முடிகிறது.
And then the New Testament comes.
பிறகு புதிய ஏற்பாடு வருகிறது.
And then the New Testament ends with "The grace of our Lord Jesus Christ be with you all."
கர்த்தராயானவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி புதிய ஏற்பாடு முடிகிறது.
See, that's the difference between Old Testament and New Testament.
பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இதுவும் ஒரு வித்தியாசம்.
Old Testament ends with curse.
பழைய ஏற்பாடு சாபம் என்கிற வார்த்தையிலே முடிவு பெறுகிறது.
New Testament ends with grace.
கிருபை என்ற வார்த்தையினாலே புதிய ஏற்பாடு முடிகிறது.
That is why we speak about Old Testament and New Testament in the church.
ஆகவேதான் சபையிலே பழைய ஏற்பாட்டை குறித்தும் புதிய ஏற்பாட்டை குறித்தும் நாம் பேசுகிறோம்.
Why is this curse? There are many reasons for the curse.
ஏன் இந்த சாபம்? சாபத்திற்கு பல வழிகள் இருக்கிறது.
Here the reason is that fathers and children are not close together.
இங்கே இந்த சாபத்திற்கு காரணம் அப்பா அம்மா பிள்ளைகள் நெருக்கமா இல்லை.
How many of you know that God hates parents and children drifting apart?
பெற்றோர்களும் பிள்ளைகளும் பிரிந்து செல்கிறதை அல்லது இடைவெளி காணப்படுகிறதை தேவன் வெறுக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்?
He hates it so much that he said, I'll curse a land or a country or a home where they drift apart like this.
ஒரு நாடா இருந்தாலும் சரி, ஒரு தேசமா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, எங்கே பெற்றோரும் பிள்ளைகளும் பிரிந்து இருக்கிறார்களோ அல்லது இடைவெளி அதிகமாக காணப்படுகிறதோ அந்த தேசத்தை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு அதை வெறுக்கிறார்.
Whose fault is this?
இது யாருடைய தவறு?
If I ask the parents, they'll say children's fault.
பெற்றோரை பார்த்து கேட்டால் உங்க பிள்ளைங்க தாங்க தப்பு என்று சொல்வார்கள்.
Oh brother, these days their children don't know how to
respect. இந்த காலத்துல பிள்ளைகளை ஏன் கேக்குறீங்க? மதிக்கிறதே கிடையாது அப்பா அம்மாவை என்று சொல்வாங்க.
They don't have any respect.
அப்பா அம்மா மதிக்கிறதே கிடையாது.
You ask the children, whose fault is it that you
பிள்ளைங்களை பார்த்து இது யார் தப்புப்பான்னு கேட்டா,
Oh brother Zach, these days parents don't understand us.
Brother Zach, இந்த நாட்டில் எங்க அப்பா அம்மா எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.
என்ன சொல்றோம்
மூதாதியர் காலத்துல வாழ்ந்தது போல இப்ப வாழ சொல்றாங்க. இப்ப காலெல்லாம் மாறிடுச்சுன்னு தெரியல.
So who shall be, where shall we get the correct answer?
இப்ப சரியான பதில் யாருகிட்ட இருந்து வரும்?
Shall you want me to give an answer?
நான் ஒரு பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா?
I think the fault is on both sides.
நான் சொல்றேன் குறை இரண்டு பக்கத்திலேயும் இருக்கிறது.
Because I've seen many homes.
நிறைய குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன்.
And I've seen fault on the parents' side. I've seen fault on the children's side.
பெற்றோரிடத்திலேயும் குறைகளை பார்த்திருக்கிறேன், பிள்ளைகளிடத்திலேயும் குறைகளை பார்த்திருக்கிறேன்.
And one of the wonderful things about the New Testament message.
புதிய ஏற்பாட்டின் செய்தியினுடைய ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால்,
Have you understood this?
இதை விளங்கியிருக்கிறீர்களா?
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே
they did not have this privilege.
இந்த சலாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை.
But the New Testament we have this privilege.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இந்த சலாக்கியம் இருக்கிறது.
What is that?
அது என்ன?
Jesus described it like this.
இயேசு இப்படி தான் அதை விளக்கி சொன்னார்.
In Matthew chapter 7.
மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம்.
This is a New Testament commandment.
இது ஒரு புதிய ஏற்பாட்டு கட்டளை.
Verse 3.
3 வசனம்.
Why do you look at the speck in your brother's eye but don't notice the log that is in your own eye?
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
Okay, I want to read it like this.
நான் இந்த வசனத்தை இப்படி வாசிக்க விரும்புகிறேன்.
All of you fathers and mothers, please listen.
அப்பா அம்மாவா இருக்கிற எல்லாரும் நீங்க கவனிச்சு கேளுங்க. பெற்றோர்,
why are you looking at the speck in your children's eye and you don't see the log that is in your own eye?
உங்களுடைய கண்ணிலே இருக்கிற உத்தரத்தை உணராமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணிலே இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
Did you hear that? Jesus is speaking to you.
இயேசு பெற்றோரிடத்திலே உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்டீர்களா?
Is there a speck in your children's eye?
உடைய பிள்ளையுடைய கண்ணிலே துரும்பு இருக்கிறதா?
Yes, there is.
ஆம், இருக்கிறது.
But you can't help him when there is a big log in your own eye.
உன்னுடைய கண்ணிலே பெரிய உத்தரம் இருக்கிறது, பெரிய கட்டையே இருக்கு. அப்ப எப்படி பிள்ளையுடைய கண்ணில் இருக்கிற துரும்பத்தை துரும்ப எடுக்க முடியும்?
What is this log?
இந்த கட்டை என்ன, பெரிய கட்டை என்ன?
The log is a unloving attitude towards your children.
பிள்ளைகள் மீது இருக்கிற அன்பற்ற தன்மை, அதான் இந்த பெரிய கட்டை.
But you say, no, I love them.
ஐயோ, நான் பிள்ளைகளை நேசிக்கிறேனே.
I go to work, I earn money, I give them food.
நான் பிள்ளைகளுக்காக வேலைக்கு போறேன், பணத்தை கொண்டு வரேன், சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு போடுறேன்.
Love is not found in food and clothing.
சாப்பாடு வா போடுறதுலயும் துணிமணி வாங்கி கொடுக்கறதுல அன்பே கிடையாது.
That is all a poor substitute for love.
அன்புக்கு ஒரு மிகவும் தரித்திரமான ஒரு மாற்று தான் இந்த துணி வாங்கி கொடுக்கிறது, சாப்பாடு போடுறதெல்லாம்.
Supposing I just give food and clothing to my wife and I go and live my own life somewhere else, can I say I love her?
இந்த மனைவிக்கு நான் ஆடை உடையெல்லாம் வாங்கி கொடுக்கிறேன், சாப்பாடும் வாங்கி கொடுத்து அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டு நான் தூர ஒரு ஊரில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் மனைவி இடத்துல அன்புகிறேன்
சொல்ல முடியுமா? Love means we spend time together.
அன்பு என்று சொன்னால் நாம் ஒருவரோடு நேரத்தை செலவு செய்கிறோம்.
Have you seen in the world sometimes young boy and girl are in love with each other?
நீங்க உலகத்துல பாத்திருக்கீங்களா காதல் ஜோடிகளை? ஒரு பையனும் பெண்ணும்,
they may not have much money to spend buying clothes and food for each other.
அவங்க ஒருவருக்கு ஒருவர் சாப்பாடு வாங்குவதற்கும் துணிமணி வாங்குவதற்கும் அவங்கள்ட்ட பணம் இருக்காது.
They don't even have money to go to some rich restaurant.
நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறது கூட அவங்களுக்கு காசு இருக்காது.
They always want to go to some corner and stand and talk and talk and talk and talk for hours.
பாத்தீங்க, ஏதாவது ஒரு மூலையில நின்னு ரெண்டு பேரும் பார்த்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க.
They always look for some corner where nobody can see them and they want to stand in the dark and talk and talk and talk for hours.
பூங்காவோ ஏதோ ஒரு இடத்துல போனா யாரும் வராத இடமா ஒரு மூலையில ஒரு ஒதுங்கி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியாது.
And so when you see two people like that, you know they are in love with each other.
இப்படி ரெண்டு பேரும் அப்படி இருந்தாங்கன்னா பார்த்தால, ஓஹோ, இவங்க ரெண்டு பேரும் காதல் ஜோடிகள் என்று நீங்க அறிந்து கொள்ளலாம்.
That's right.
அதான்
சரி. You love a person, you want to spend time with that person.
ஒருவனை நேசித்தால் அவரோட நேரத்தை நீங்கள் அதிகமாக
செலவு செய்வீர்கள். There are very poor young people in this world who love each other. They don't buy anything for each other. They don't have money.
மிகவும் ஏழ்மையான ஒரு பையனும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் காதலிக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் வாங்கி கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு காசு இல்லை. ஆனால்
college students who are not earning anything,
கல்லூரி மாணவர்கள் ஏதாவது சம்பாதிக்கிறாங்களா?
Their love is not manifested in gifts. Their love is manifested in spending time with each other.
அவளுடைய அன்பு வெகுமானம் வாங்கி கொடுப்பதிலே வெளிப்படுவதில்லை, ஆனால் நேரத்தை அதிகமாக செலவு செய்கிறாள். எப்படா போய் பார்க்கலாம், பேசலாம்.
I'll tell you why you don't love your children.
உங்களுடைய பிள்ளைகளை ஏன் நீங்க நேசிக்கிறது இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
You don't spend time with them.
ஏன் நீங்க நேசிக்கிறது இல்லைன்னா, நேசிக்கலன்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க அவங்களோட நேரம் செலவு செய்யறீங்க.
You have no time for them.
பிள்ளைகளுக்கு செலவு செய்ய நேரம்
இல்லை. Busy with something else.
வேற காரியத்துல பிஸியா இருக்கீங்க.
Very sad.
பதுக்குமான விஷயம்.
That's why you drift apart.
ஆகவே தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள இடைவெளியானது அதிகரித்துக் கொண்டே போகுது.
Same reason why husbands and wives drift apart. They have no time to talk to each other.
புருஷனும் மனைவியும் இதே காரணத்தினால தான் அவர்களுடைய இடைவெளி அதிகரிக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் பேசுவதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இல்லை.
Very little they talk.
அங்க பேசுறது ரொம்ப கொஞ்சம் தான்.
Where's the coffee?
காபி கொண்டு வந்தியா?
Not enough salt.
உப்பு பத்தலையே சாப்பாட்டுல.
Where's my chappal?
ஷூ எங்க?
That is all the conversation.
அவ்வளவுதான் பேச்சு.
This is not conversation of love.
இது அன்பின் உறவாடல், உரையாடல் அல்ல.
Or wife will ask, why you so late today?
ஏன் அவ்வளவு லேட்டு? வேலையில இருந்து எங்க போனீங்க?
Is this conversation?
இப்படிதான் மனைவி புருஷன்ட்ட பேசும், இதுதான் உரையாடலா?
You can't build love with this type of conversation.
இப்படிப்பட்ட உரையாடல்களின் மூலமாக அன்பை கட்டி எழுப்ப முடியாது.
Not between husband and wife and not between parents and children.
புருஷனுக்கும் மனைவிக்கும் கூட இடையில அன்பு இல்ல, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில கூட அன்பு இல்ல.
Okay, now the children are very happy, so I want to talk to you.
இப்ப பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பரவாயில்ல, அப்பா அம்மா நல்லா பேசிட்டாங்கன்னு இப்ப உங்ககிட்ட வரேன் நான்.
Why is it that you see, is there a, let me ask you, is there a speck in your parents' eye?
உங்க அம்மா அப்பாவுடைய கண்ணுல துரும்பு இருக்கா?
Oh yes.
ஆமா, நிறைய இருக்கு, அவங்கட குறை இருக்கு.
But do you see the log in your own eye, you young people?
ஆனால் வாலிப தம்பிகளே, உங்களுடைய கண்ணுல இருக்கிற உத்தரத்தை பாக்குறீங்களா? ஒரு கட்டை அங்க இருக்கு, பாக்குறீங்களா?
What is that log?
அந்த உத்தரம் என்ன?
You don't have a respectful attitude towards your parents.
அப்பா அம்மாவுக்கு மேல ஒரு மரியாதையான ஒரு தன்மை இல்லை.
Where you don't have love, it's a log in your eye.
அன்பு இல்ல அப்படின்றது உங்க கண்ணில் இருக்கிறதான ஒரு கட்டை.
There's a tremendous need for repentance.
மனம் திரும்புவதற்கு எவ்வளவோ தேவையில்லை நாம் இருக்கிறோம்.
You need to repent.
நீ மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
Parents need to repent.
பெற்றோர் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
Then where there's repentance, they'll come together.
எங்கே மன திரும்புதல் ஏற்படுகிறதோ அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா வந்துருவாங்க.
You know, once one young couple came to my house.
ஒரு முறை ஒரு இளம் தம்பதிகள் என் வீட்டுக்கு வந்தாங்க.
they were not part of our church but somebody who had read my books or something
sabaiyila ullavanga kediyadu ana en puthagatha vaasithirukanga
avanga believers
ana avanga rendu perum viswasigal
they said brother Zach we just got married we came to see you for 2 minutes we had to rush for the train
naanga train ku povandirukku konja neram dhaan irukku ungala paathittu polana vandhom naanga ipo dhaan engalukku kalyana aachu
can you give us some advice in 2 minutes
2 nimisham dhaan engalukku time irukku 2 nimishathula edhaachum oru aalochana sollunga
I said yes definitely
kandippa na solven sonna
I am always ready to give advice even for half minute if somebody gives me time
enakku yaraachum arai nimisham kudutha kuda andha arai nimishathukku ulla aalochana solradhukku na eppozhum ready ah irukken
I said
na sonna
one always be ready to ask forgiveness from each other
ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மன்னிப்பு கேட்பதற்கு எப்போதும் சாரி கேட்பதற்கு எப்போதும்
ரெடியா இருக்கு
இரண்டாவது
always be ready to forgive each other immediately
உடனடியா மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருங்க
சரி ஓகே நவ கோ அண்ட் கேட்ச் யுவர் ட்ரெயின்
உங்க ட்ரெயினை பிடிச்சிங்க போங்க
you will be happy for the rest of your life
வாழ்க்கை முழுசுமா சந்தோஷமா இருப்பீங்க போங்க
I want to tell you that also
நான் இதான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
always be ready to ask forgiveness
மன்னிப்பு கேட்பதற்கு எப்போதும் தயாரா இருங்க
Who is the one who never has to ask for forgiveness?
மன்னிப்பு கேட்க தேவையே இல்லன்னு சொல்ற ஆள் யார் தெரியுமா?
God.
தேவன் மட்டுமே.
You are not God.
நீங்க தேவன் கிடையாது.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
How many of you know that you are not God?
நான் தேவன் இல்லன்னு சொல்றவங்கள எவ்வளவு பேர்?
I hope you know that.
நீங்க தெரிஞ்சிருக்கீங்க நீங்க அறிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன்.
Then you make mistakes.
அப்பனா கண்டிப்பா தவறு செய்வீங்க.
You have to ask forgiveness from your wife.
மனைவிட்ட இருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும்.
Sometimes you have to ask from our children.
சில சமயத்துல பிள்ளைங்களிடத்துல மன்னிப்பு கேட்கணும்.
Children also have to ask from their parents because you do so many stupid things.
பிள்ளைங்க நிறைய புத்தி இல்லாத காரியத்தை செய்றதனால அப்பா மட்டும் மன்னிப்பு கேட்க வேண்டியது.
Why don't we ask forgiveness?
ஏன் நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டேங்கறோம்?
Now you tell me the honest answer.
நேர்மையா பதில் யாரா சொல்றீங்களா?
You are all very clever people sitting here. I can see that in your faces.
உங்க முகத்தை பார்க்கற எல்லா புத்திசாலி பிள்ளைங்கள உட்கார்ந்திருக்கீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது.
Can you tell me one word?
ஒரே ஒரு வார்த்தை.
Okay, you ask yourself somewhere in the past you knew you did something wrong but you did not ask forgiveness.
கடந்த காலத்துல போன வாரம் போன மாசம் போன வருஷங்கள்ல தப்பு செஞ்சு நீங்க மன்னிப்பு கேட்காம இருந்திருக்கீங்களா?
You didn't ask your wife or husband for forgiveness.
மனைவியிடத்துல கணவனிடத்துல மன்னிப்பு கேட்கல.
Or you waited long time before you asked.
அது அப்படியே மன்னிப்பு கேட்டிருந்தாலும் ரொம்ப காலம் தாழ்த்தி கேட்டிருக்கீங்க. ஏ
Now if you didn't know that you did something wrong then there's no mistake.
தப்பு செஞ்சிட்டேனே தெரியல அப்படினா அது பரவாயில்ல.
But when I know it and I don't ask what is the reason?
Na senjidu thappunu therinji mannippu kekkalana adukku enna kaaranam ore vaarthile vidiyalai.
What? Pride. Perumai. Absolutely right. I knew you were clever.
Sariyana badhil solli vittirgal.
I knew you were clever people.
Neengal la romba buddhisaali nu enakku theriyum.
Now my question is my brothers like we said in the morning if you know these things blessed are you if you do them.
காலையில நாம் சொன்னது போலவே இவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களானால் இதை நீங்கள் செய்யுங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்
Humble yourself.
உங்களை தாழ்த்துங்கள்
Many problems in the world are solved if we humble ourselves.
உலகத்துல இருக்க நிறைய பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் எப்பனா நம்மள தாழ்த்திட்டோம்னா
The biggest problem in the world was sin.
உலகத்துல உள்ள பெரிய பிரச்சனை பாவம்
Jesus solved it by humbling himself.
இயேசு தன்னை தாழ்த்தி அதை தீர்த்தார்
The biggest problem in the world was sin. It came because Satan exalted himself.
உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை இன்றைய பிரச்சனை பாவம் அது எப்படி வந்தது என்றால் சாத்தான் தன்னைத்தானே அவன் உயர்த்தினான்
Did you hear that?
கேட்டீர்களா?
The biggest problem in the world came because one angel exalted himself.
ஒரு தூதன் தன்னைத்தானே உயர்த்தினபடினாலே உலகத்துல உள்ள பெரிய பிரச்சனை வந்துவிட்டது.
And the biggest problem in the world was solved when Jesus humbled himself.
உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனையானது இயேசு தன்னை தாழ்த்தினபடினாலே தீர்ந்து விட்டது.
So have we learned something from that?
இதிலிருந்து என்னாச்சு நம்ம கத்துக்கிட்டோமா?
See in the Old Testament
பழைய ஏற்பாட்டிலே
we read of God asked Adam a question
ஆதாமை பார்த்து தேவன் ஒரு கேள்வி கேட்டார்
Did you eat the tree
இந்த மரத்தின் கனியை புசித்தாயா
What does he say
அவன் என்ன சொன்னான்
My wife
என் மனைவிதான்
She is the cause
அவள்தான் காரணம்
And not only she
அவள் மட்டுமல்ல
You only gave her to me
நீங்க தான் அவரை இந்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தீங்க
So whose fault is it
யாருடைய தவறு
Mostly my wife and little bit God's also
பெரும்பான்மையான தப்பு மனைவி கொஞ்சம் தப்பு உங்ககிட்டயும் நீங்க தானே கொடுத்தீங்க அந்த மனைவிய
மீ யா மேபி ஐ ஆல்சோ மேட் சம் மிஸ்டேக் ஸ்மால் மிஸ்டேக் பட் மோஸ்ட்லி இட் இஸ் மை வைஃப்ஸ் அண்ட் காட்ஸ் ஃபால்ட்
ஆனா என்னுடைய பார்வையில பார்த்தா நான் ஏதோ சிறு சிறு தவறு செஞ்சிருக்கலாம் ஆனா பெரிய தவறு மனைவி அப்புறம் கொஞ்சம் தவறு கடவுள்
வை ஷி ஹட் டு கம் அண்ட் கிவ் மீ திஸ் ஃப்ரூட்
அவையே வந்து முதல்ல இந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துக்கணும்
அண்ட் வை யூ கேவ் மீ சச் எ ரச்சட் வைஃப்
ஏன் அப்படி மோசமான மனைவிய நீங்க எனக்கு கொடுத்தீங்க
சோ ஐ அம் எ குட் மேன்
நான் நல்ல மனிதன்
But this wife, the whole problem is there.
முழு பிரச்சனையும் பார்த்தா மனைவி இடத்துல
தான். You should have thought better before you gave me such a wife.
இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ எனக்கு மனைவியா கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்திருக்கணும்
ஆண்டவரே. What a holy man Adam is.
நான் எவ்வளவு ஆதாம் பாத்தீங்களா பரிசுத்தவான்.
God is not impressed with all those excuses.
இந்த சாக்கு போக்கு சொன்னதுனால தேவன் ஒன்றும் அவர் அதிர்ச்சி அடையவில்லை.
He said, both of you get out of the garden.
ரெண்டு பேரும் வெளியே ஓடி போங்கன்னு தரத்தி
விட்டார். So which is the way to get out of paradise?
ஆகவே இப்பொழுது சொல்லுங்கள், பரதேசியை விட்டு வெளியே போவதற்கு துரத்தப்படுவதற்கு என்ன வழி?
Quickest way.
மிக விரைவான ஒரு வழி?
Blame somebody else.
யாராச்சும் ஒருத்தர் குறை சொல்லுங்க. பரலோகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப எளிய விரைவான வழி.
Put the blame on your wife.
மனைவியை குறை சொல்லுங்க.
Put the blame on your husband.
புருஷனை குறை சொல்லுங்க.
Put the blame on God.
தேவனை குறை சொல்லுங்க.
And you act like a holy man yourself.
நீ ஒரு பெரிய பரிசுத்தவானை போல அங்க இருக்கறாய்.
Even if your home was like heaven, it will become a hell.
உங்க வீடு பரலோகம் மாதிரி இருந்தா கூட அதுவே நரகமாய் மாறி.
Okay. Now I want to ask you, which is the quickest way to get into heaven?
இப்பொழுது நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன், பரலோகத்துக்கு நுழைவதற்கு விரைவான வழி எது?
Okay, I'll tell you that also.
அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
When Jesus was hanging on the cross,
Yesu kalvari silavile thongikondirukkar,
there were two thieves.
Irandu kallargal irukkrargal.
Both were very wicked people.
Iruvarume dunmarkar.
Their crime was million times more than Adam. Adam only ate one fruit, that's all.
Adam ore oru palatha mudan saaptan, ana andha thappa ottu paakumbodhu indha rendu thirudarudaiya thavaranadhu lakshakanakana madangu.
Stolen and killed so many people.
Ethino thirutu kolai kollai.
And the Roman government said these fellows are not even fit for jail, they must be killed.
இவங்கள ஜெயில போடுறது கூட தகுதி கிடையாது, இவங்களை கொள்ளு கொலைதான் செய்யணும்னு சொல்லி ரோம அரசாங்கம் தீர்மானித்தது.
You know, like in Tamil Nadu, very rarely some people are hanged.
தமிழ்நாட்டில் எப்போதாவது தான் யாராவது தூக்கிலே மாட்டப்பட்டு கொல்லப்படுவார்கள்.
Some real criminal only hanged. All the others all go to jail for life and all that.
மற்ற குற்றவாளிகள் எல்லாம் ஆயுள் தண்டனை அப்படி இப்படி ஜெயில போவாங்க, வெளியே வருவாங்க போவாங்க, ஆனா பயங்கரமான படு மோசமான ஆளு தான் தூக்கல மாட்டுவாங்க.
And you hear one or two names like that, very bad people.
அப்படி ஒன்னு ரெண்டு பேரை தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, மிகவும் துன்மார்க்கமான கேடுகட்ட மனுஷங்க.
So these two were like that.
இந்த சிலுவைக்கு ரெண்டு பக்கம் தொங்கி கொண்டிருந்த கள்ளர்கள் இப்படிதான் இருந்தாங்க.
Now if you know of some real criminals in Tamil Nadu who were hanged like that, these two were like that.
உங்களுக்கு தமிழ்நாட்டில் தூக்கில மாட்டப்பட்டு செத்த யாராச்சும் நீங்க
கேள்விப்பட்டீங்கன்னா
என்னையே தூக்கல மாட்டினாங்க, சிலுவையில தொங்க அடிச்சாங்க.
Lord, take me down from here.
ஆண்டவரே, என்ன இங்க இறக்குங்க.
What did the other fellow say?
இன்னொருத்த என்ன சொன்னா?
I deserve this.
நான் சிலுவையில அடிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன்.
I'm not blaming my parents who brought me up badly.
இனி எங்க அப்பா அம்மா தான் மோசமா வளர்த்துட்டாங்கன்னு சொல்லி எங்க அப்பா அம்மா குறை சொல்ல மாட்டேன்.
I'm not blaming that bad friends who led me in a wrong way.
தவறா என்னை நண்பர்கள் தான் நடத்திட்டாங்க என்று சொல்லி நான் நண்பர்களையும் குறை சொல்ல மாட்டேன்.
I'm not blaming the police who put some false charge on me.
என் மேல தவறான குற்றங்களை சுமத்தி விட்டால் என்று சொல்லி போலீஸையும் நான் குறை சொல்ல மாட்டேன்.
I'm not blaming the judge who gave me such a sentence.
இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை நான் தவறுனு சொல்லவே மாட்டேன்.
I am not blaming anybody.
யாரையும் நான் குறை சொல்றதே கிடையாது.
I am blaming myself 100%.
நூற்றுக்கு நூறு நான் தான் குறையுள்ளவன்.
But Lord,
ஆனால் ஆண்டவரே,
please remember a sinner like me.
என்னை போல ஒரு பாவி ஆண்டவரே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
When you come in your kingdom.
உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளுங்க.
That means after 2000 years.
2000 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றேன். 2000 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீ நினைச்சுக்கன்னு
சொல்றேன். Jesus said no.
ஆண்டவர் இல்லன்னு சொல்றார்.
Today,
இன்றைக்கு,
not after 2000 years,
2000 ஆண்டுகளுக்கு பிறகு இல்ல,
today,
இன்றைக்கு,
you will be with me in paradise.
என்னோடு கூட நீ பரதேசிலே இருப்பாய்.
Okay, now answer my question. Which is the quickest way to go to paradise?
இப்பொழுது சொல்லுங்கள், பரதேசுக்கு போவதற்கு விரைவான வழி எது?
Even if you are like Otto Shankar, tell me which is the quickest way to go to paradise.
ஆட்டோ சங்கர போல இருந்தாலும் கூட பரதேசுக்கு போறதுக்கு விரைவான வழி எது சொல்லுங்க பாப்போம்.
Take the blame.
குற்றத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Don't blame anybody else.
யாரையும் குறை சொல்ல வேண்டாம்.
What is the first question?
நான் கேட்ட முதல் கேள்வி என்ன?
What is the quickest way to be kicked out of paradise?
பரதேசை விட்டு வெளியே விரட்டப்படுவதற்கு மிகவும் சீக்கிரமான வழி.
Put the blame on somebody else.
மற்றவங்க மேல குறை சொல்றது, அவங்க தான் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை.
Okay, parents, let me ask you a question now.
சரி, இப்பொழுது பெற்றோர்களே உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்க போகிறேன்.
If there is a distance between you and your children, whose fault is it?
உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது என்று சொன்னால் அது யாருடைய தவறு, யாருடைய குறை?
You want to go to paradise or you want
பரதேசுக்கு போகணும் நினைக்கிறீங்களா இல்ல வெளியே விரட்டப்படணும் நினைக்கிறேன்? அதை பொறுத்தாவது நீங்க பதில் சொல்லுங்க.
Okay, I'll ask the children also.
சரி, நான் நீங்க சொல்லட்டி போறால பிள்ளைகளை நான் கேட்க போறேன்.
There is a distance between you and your parents, whose fault is it?
பிள்ளைகளே உங்களுக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு அப்படின்னா அது யாருடைய தப்பு?
What a paradise our home will become if we learn from that thief.
அந்த கள்ளன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வீடு எவ்வளவு அருமையான ஒரு பரதீசா மாறிவிடும்.
You can learn from Adam or you can learn from that thief.
ஆதாம் கிட்ட இருந்து நீங்க வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், இல்லை அந்த கள்ளன் இடத்துல இருந்து வேண்டுமானாலும் பாடத்தை கற்றுக்கொள்ளலாம்.
You think Otto Shankar can teach you a lesson?
ஆட்டோ சங்கர் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா நினைக்கிறீங்களா?
Not because he did not say that.
அவன் அதை சொல்லவில்லை, ஆகவே அவன் உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியாது.
He is probably worse than him.
ஆனால் இங்கே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் ஆட்டோ சங்கரை கூட மோசமானவன்.
I don't even know his name.
அவன் பேர் கூட தெரியாது.
But when I go to heaven, I will meet him and I said, brother, you really taught me something on earth.
நான் பரலோகத்திலே போகும்பொழுது அந்த கள்ளனை பார்த்து கை கொடுத்து, சகோதரனே உண்மையாலுமே எனக்கு எவ்வளவோ காரியத்தை உங்களை வாழ்த்து மூலமாக கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொல்லுவேன்.
I will tell that thief, from you I learned how to enter paradise.
பரதீசுக்கு போவதற்கு வழியை உன்னிடத்திலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று அவனை சொல்லுவேன்.
Also what I learned from you I told in many many places.
உன்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நிறைய பேருக்கு நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுவேன்.
He'll be so happy.
அவன் சந்தோஷமா இருப்பாங்க.
He probably can see us even now and he's happy now, I think.
இப்பொழுது கூட ஒருவேளை நம்மை அங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பான், சந்தோஷமா இருக்கிறான் என்று எண்ணுகிறேன்.
It's a wonderful lesson we can learn from there.
அங்கே இருந்து நாம் எவ்வளவு அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்.
The thief was not looking at anybody else.
அந்த திருடன் கள்ளன் வேறு யாரையும் பார்க்கவில்லை.
There was a bunch of hypocrites standing at the foot of the cross.
அங்கே அந்த சிலுவைக்கு கீழாக அங்கே மாய்மாலக்காரர்கள் எவ்வளவு பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
He didn't say, look at these hypocrites, how bad they are.
இங்க பாருங்க அந்த மாய்மாலக்காரர் எவ்வளவு மோசமானவங்களா இருக்கறாங்கன்னு சொல்லல.
He was only worried about his sin.
அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருந்தான்.
You know, that is the way for fellowship between brothers.
சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியம் வளர வேண்டும் என்றால் இது ஒன்றுதான் வழி.
Sisters,
சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியம் வர வேண்டுமானால்,
between husband and wife,
புருஷனுக்கும் மனைவிக்கும் வர வேண்டுமானால்,
parents and children,
பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் வர வேண்டுமானால்.
So Jesus said, so the word of God says that in before the great and terrible day of the Lord, fathers and children are going to drift apart. That is happening today.
ஆகவே பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக அங்கே பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுடைய இருதயம் அது இடைவெளியாய் கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிறது.
We are living in those days.
இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And we have to now tell people to repent and do the opposite of what is happening in the world.
உலகத்திலே நடப்பதற்கு நேர் எதிர்மாறாக இப்பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. நெருங்கி வாருங்கள் என்று.
The darkness in the world is separating parents from children.
இந்த உலகத்தின் இருளானது பெற்றோரையும் பிள்ளைகளையும் அப்படியே பிரிக்கிறது.
Now in the church that light must bring the parents and children back.
இப்பொழுது சபையிலே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சமானது பெற்றோரையும் பிள்ளைகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும்.
I want to encourage you, if you have the grace for it, go and apologize to your parents.
உங்களுக்கு கிருபை இருக்குமானால் போய் உங்க அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேளுங்க.
And if you don't have the boldness to say that, write a little note and say, dear daddy and mommy, I'm really convicted and I'm sorry for the way I behaved all these years.
நேரா போய் அப்பாட்டையும் அம்மாட்டையும் மம்மி மன்னிப்பு கேக்கறதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சுனா, கஷ்டமா இருந்துச்சுனா, ஒரு சின்ன துண்டு தாள் எடுத்து, அப்பா அம்மா இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட நடந்து கொண்ட விதத்தை குறிச்சு ரொம்ப வருத்தப்படுறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சின்ன சிட்டு எழுதி அவங்க கிட்ட போய் வச்சிருங்க, அல்லது படுக்கல எங்கேயாவது வச்சிருங்க.
Your parents write something like that to your children.
பெற்றோரே உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி ஏதாச்சும் நீங்க எழுதுவீங்க.
Maybe I have not understood you, my dear son, my dear daughter.
மகனே மகளே இப்பதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் என்று எழுதுவீங்க.
I didn't understand you because I didn't spend time with you.
நான் உன்னை அவ்வளவா நான் புரிஞ்சுக்கல, ஏன்னா நான் உன்ட்ட நேரத்தையே நேரமே செலவு பண்ணலாம்.
Now I want to be your friend, not just your parent. இப்போ
நான் உன்னுடைய அப்பாவா பெற்றோரா மட்டும் இருக்க விரும்பல, உன்னுடைய நண்பனா இருக்க விரும்புறோம்.
See, God is our father.
தேவன் நம்முடைய தகப்பன்.
But he's also a friend.
அதே சமயத்தில் அவர் நம்முடைய நண்பனா இருக்கிறார்.
Abraham was called a friend of God.
ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான்.
See, James,
யாக்கோபு
verse 23, chapter 2 verse 23.
இரண்டாம் அதிகாரம் 23 ஆம் வசனம்.
Abraham believed God to reckon him for righteousness and he was called the friend of God.
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
Isn't that wonderful?
எவ்வளவு அற்புதமா இருக்கிறது பாருங்க.
God is a father, but he also wants us to be a friend of his.
தேவன் ஒரு தகப்பன் பிதா, ஆனா அதே சமயத்தில் அவர் நம்முடைய ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறார்.
He doesn't say I want you to just be my son. நீ
என்னுடைய மகனாய் மட்டுமா இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
Abraham.
ஆபிரகாம்.
I want you to be my friend.
என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
I have four sons.
எனக்கு நான்கு பிள்ளை மகன்கள் இருக்கிறார்.
I am their father.
நான் அவர்களுடைய தகப்பன்.
But as they have grown up.
ஆனா என் பிள்ளைங்க வளர வளர,
I have wanted them to be my friends.
அவங்க நாலு பேருமே என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கணும் தான் விரும்பினேன்.
And they are my friends.
இப்போ எனக்கு அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.
Not just sons.
மகன்கள் மட்டுமல்ல.
Where did I learn that from?
நான் இது எங்கே கற்றுக்கொண்டேன்?
From God who wanted Abraham to be his friend.
தேவனிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். ஆபிரகாம் தன்னுடைய சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாரே.
If God who is such a great father wants his children to be their friends.
அவ்வளவு பெரிய தகப்பன் தேவனே தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால்
What are we?
நாம் எங்கே போவது?
You know what Jesus said?
ஏசு என்ன சொன்னார் தெரியுமா?
John's Gospel chapter 15.
யோவானின் சுவிசேஷம் 15 அதிகாரம்.
John chapter 15.
யோவானின் சுவிசேஷம் 15 அதிகாரம்.
Verse 15.
15 வசனம்.
I'm not going to call you slaves anymore because a slave doesn't know what his master is doing. But I've called you friends because everything I heard from my father I made known to you.
நான் உங்களை அடிமைகள் என்று இனிமே சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அடிமை எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனென்றால் என் பிதாவின் இடத்திலே கேள்விப்பட்டது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன்.
He was their master.
அவர்தான் எஜமான்.
They called him master.
எஜமானனே என்று அழைத்தார்கள்.
But he said
அவர் சொன்னார்
more than that.
அதை காட்டிலும் அதிகமாக
you are my friends.
நீங்கள் என்னுடைய நண்பர்கள்.
See if Jesus who is a master
எஜமானாய் இருக்கிற இயேசுவே
wants his slaves to be his friends.
தன்னை ஊழியக்காரர்கள் அடிமைகள் தன்னுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால்
don't you think our children should be our friends?
நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணவில்லையா?
God the Father wants us to be his friend.
பிதாவாகிய நம்முடைய தேவன் நாம் அவருக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
Jesus says we are his friends.
இயேசு சொல்கிறார் நாம் அவருக்கு நண்பர்கள்.
What about your children?
உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள்?
Are they your friends?
உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நண்பர்களா?
How can you say somebody is your friend if you never talk to him?
ஒருத்தர் பேசாமே இருக்கும்போது எப்படி அவன் என் friend னு சொல்ல முடியும்?
No, you can't say somebody is your friend if you don't talk to them.
ஒருத்தர் பேசவே இல்லனா அவன் என் friend னு சொல்லவே முடியாது.
I want to encourage you to take a few minutes every day to talk to your children.
உங்கள் பிள்ளைகள் கிட்ட பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்களாவது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க தினமும்.
Be friendly with them.
அவங்களோட friend போல பழகுங்க.
If you can
முடிஞ்சா
play with them.
பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுங்க.
That's how we do with friends.
இப்படிதான் நம்ம நண்பர்களோட கூட இருக்கோம்.
Jesus wants to be a friend.
இயேசு நம்முடைய நண்பனா இருக்க விரும்புகிறார்.
See we have in Indian culture
இந்திய கலாச்சாரத்திலே
we have so much respect for the father that we never think he can be our friend.
அப்பாவை ரொம்ப மதிக்கிறதுனால அப்பா நம்ம அப்பாவை நம்முடைய நண்பனா எப்படி மாறுறதுன்னு சொல்லி நம்ம தயக்கமா இருக்கோம்.
Many of you you've had fathers
If you had a sex problem, you wouldn't go to your father. உங்களுக்கு செக்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா உங்க அப்பாட்ட போனீங்களா?
நோ நோ நோ
இல்ல இல்ல போக மாட்டீங்க.
You will go to some of your worldly friends.
உலக நண்பர்கிட்ட தான் போவீங்க.
Why?
ஏன்?
Because in that generation of people who were born 100 years ago they did not know how to be friends with their children.
100 வருஷத்துக்கு முன்பாக பிறந்தவர்கள் அவருடைய தலைமுறையிலே பிள்ளைங்கட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பதுன்றது அறியாது இருந்தாங்க.
That is because of this non-Christian culture in our country.
நம்முடைய தேசத்திலே இருக்கிற கிறிஸ்துவல்லாத கலாச்சாரத்தினுடைய விளைவுதான் அது.
And many of us
நம்மளே அனைவர்
we have patterned our fatherhood and motherhood like our parents and not like God.
நாம் நம்முடைய பெற்றோரை பார்த்து தான் தாப்பன் தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்ட மொழிய தேவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை.
You are trying to be a father to your children just like your father was to you.
உங்க அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்தாங்களோ அதே போல நீங்களும் இப்ப உங்க பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவா இருக்கணும் விரும்புறீங்க.
You are trying to be a mother to your children like your mother was to you.
உங்க அம்மா உங்கட்ட எப்படி நடந்துட்டாங்களோ அதே போல தான் நீங்க இப்ப உங்க பிள்ளைங்கட்ட நடந்துக்கிறீங்க.
I want to tell you in Jesus name stop it today.
இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் இப்படி இன்றைக்கு அதை நிறுத்தி விடுங்கள்.
And say Lord I'm sorry.
ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் என்று
கேளுங்க. Instead of imitating you I was imitating my earthly father and mother.
உங்களை போல நடப்பதற்கு பதிலாக பூமிக்கு என்னுடைய அப்பா அம்மா போல நான் நடந்துட்டேன் ஆண்டவரே என சொல்லுங்கள்.
Now I want to imitate you.
இப்பொழுது நான் உம்மை பிரதிபலிக்க விரும்புகிறேன்.
God the Father wants to be a friend. Jesus wants to be a friend to us.
பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் நண்பனாய் இருக்க விரும்புகிறார். இயேசுவும் நண்பனாய் இருக்க விரும்புகிறார்.
We must be friends with our wives.
மனைவியோடு கூட கணவன்மார்கள் ஃப்ரெண்டா இருக்க வேண்டும்.
You must be friends with your husband.
புருஷனோட ஃப்ரெண்ட் போல இருக்கணும்.
You must be friends with your children.
பிள்ளைகளோட ஃப்ரெண்ட் போல இருக்கணும்.
Children, you must be friends with your parents.
பிள்ளைகளே உங்க அப்பா அம்மாட்ட நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கணும்.
I mean, you can respect them.
நீங்க கணங்க கண்டிப்பா மதிப்பு கொடுங்க.
I respect God more than I respect anyone else in the world.
இந்த உலகத்துல யாரை காட்டிலும் நான் அதிகமாக தேவனை மதிக்கிறேன்.
I respect Jesus more than I respect anyone else in the world.
உலகத்துல யாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக மதிக்கிறேன்.
But if you ask me,
என்ன கேட்டீங்கன்னா,
who is your closest friend?
உங்க நெருங்கிய நண்பர் யாருன்னு
கேட்டா, I say Jesus.
இயேசு தான் என்னுடைய நெருங்கிய
நண்பர். Immediately I tell him everything.
ஏன்னா உடனடியா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிறேன்.
My wife is second.
என்னோட மனைவி அடுத்ததுதான்.
First is Jesus.
முதலாவது இயேசு.
I tell him everything as soon as it happens.
நடந்த உடனே அத பத்தி இயேசு கிட்ட சொல்லிறேன்.
My wife is not always with me to tell her 24 hours a day.
நான் 24 மணி நேரம் நடக்கிற காரியங்களை உடனே உடனே சொல்றதுக்கு என்னுடைய மனைவி எப்பவும் என்னுடைய கூட இருப்பதில்லை.
I can tell her only second.
நான் இரண்டாவதாக தான் சொல்ல முடியும்.
Jesus, I can say immediately.
ஆனால் இயேசுவினிடத்தில் உடனடியாக நான் சொல்ல முடியும்.
This my heavenly bridegroom is my friend.
இந்த பரலோகத்தின் மணவாளன் தான் என்னுடைய நண்பர்.
You must be friends with your husband like that.
இதே போல புருஷனிடத்தில் நீங்க நண்பனா இருக்கணும்.
You must be friends with your wife like that, like Jesus is a friend to us.
இயேசு நமக்கு எப்படி நண்பனா இருக்கிறாரோ அதே போல நீங்களும் மனைவியிடத்தில் நண்பனா போல இருக்கணும்.
I want to ask you.
நான் உங்களை பார்த்து கேக்குறேன்.
Tell me honestly.
நேர்மையா சொல்லுங்க.
Do you want Jesus to be your master or your friend?
இயேசு உங்களுக்கு எஜமானா இருந்தா மட்டும் போதுமா இல்ல நண்பனா இருக்கணும் விரும்புறீங்களா?
Which one?
எது வேணும்?
You don't know?
தெரியலையா? சொல்லுங்க.
Please fast and pray for 3 days and tell me the answer.
மூணு நாள் உபவாசம் ஜெபம் பண்ணி அப்புறமா எனக்கு பதில் சொல்லுங்க.
I don't have to fast and pray. I want Jesus to be my friend.
நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும் தேவையில்லை கிடையாது. ஏன்னா நான் இயேசு தான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி அது பண்ணாமே நான் சொல்லிடுவேன்.
He is my master.
அவரே எஜமான்.
But he is a master who is a friend.
ஆனால் எனக்கு நண்பனா இருக்கக்கூடிய ஒரு எஜமான்.
God is a father who is a friend.
தேவன் தகப்பனா இருக்கிறார். அவருடைய நண்பர்.
That's why I'm not afraid to go to God.
ஆகவே தான் தேவனிடத்தில் போறதுக்கு எனக்கு பயமே இல்லை.
Let me ask you a question.
ஒரு கேள்வி உங்களுக்கு கேக்குறேன்.
Are you afraid to go to God and tell him the worst sin you committed?
நீ செஞ்ச மோசமான பாவத்தை சொல்றதுக்கு தேவன்கிட்ட போறதுக்கு பயப்படுறியா?
Yes or no? No.
இல்லை.
Why?
ஏன்?
Even though he's so holy.
அவர் அவ்வளவு பரிசுத்தமானவரா இருந்தாலும்.
Because he's a friend.
அவர் நண்பனா இருக்கிறதுனால.
And you know that friends will not reveal your secrets to other people.
நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உள்ள ரகசியத்தை வெளிய சொல்ல மாட்டாங்க.
You know, I say I want to pattern my life like God's.
தேவனை போலவே என்னுடைய வாழ்க்கையும் நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன்.
Like Jesus loved me.
இயேசுவை நேசித்தது போல
I must love my wife.
நான் மனைவியை நேசிக்க வேண்டும்.
Like he is my friend, I must be a friend to my wife.
அவர் எனக்கு நண்பனாய் இருக்கிறது போல நானும் என் மனைவிக்கு நண்பனாய் இருக்க
வேண்டும். Like he forgives me, I must forgive my wife.
அவர் என்னை மன்னிக்கிறது போல நானும் என் மனைவியை மன்னிக்க
வேண்டும். He forgives me 100 times a day, I must forgive my wife 100 times a day.
அவர் என்னை ஒரு நாள் 100 முறை மன்னிக்கிறார், நானும் என் மனைவியை 100 முறை மன்னிக்க வேண்டும்.
You know that Jesus never said like this to me.
இயேசு ஒரு காலம் இதை இப்படி சொல்லவில்லை.
Oh, you went and did it again, eh?
அதே தப்ப உங்க மனைவி 10,000 முறை செஞ்சதுக்கு அப்புறம்
It's okay.
பரவாயில்லை. அதனால என்ன?
We are human.
நாம் மனுஷர்கள் தானே.
In the world they have a proverb.
உலகத்திலே ஒரு பழமொழி உண்டு.
To make a mistake is human but to forgive is divine.
தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது கடவுளின் இயல்பு என்று பழமொழி சொல்வார்கள்.
Have you heard that?
கேட்டிருக்கீங்களா?
You have it in Tamil also. To make a mistake is human.
தவறு செய்வது மனிதனுடைய பண்பு.
To forgive is divine.
மன்னிப்பதோ இறைவனின் பண்பு.
We all make mistakes.
நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம்.
So we must forgive one another.
ஆகவே ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க
வேண்டும். Because Jesus forgives us like that.
இல்ல, இயேசு நம்மை அப்படி மன்னிக்கிறாரே.
My children make mistakes.
சின்ன பிள்ளைங்க தவறு செய்யும்போது.
See when they are small.
சின்ன பிள்ளைங்க ரொம்ப சின்னவளா
இருக்கும். Below 13 years old.
13 வயசுக்கு கீழ இருக்கும்போது.
We can hit them.
நான் அடிக்கலாம்.
I've done that.
நான் செஞ்சிருக்கேன்.
After they are 13 years old.
13 வயசுக்கு அப்புறம்
I never hit them.
நான் ஒரு காலம் என் பிள்ளைகளை அடித்ததே
கிடையாது. They are too old to be hit now.
இப்போ அடிப்பதற்கு அவர்கள் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க.
One day,
ஒருநாள்
my son who was working somewhere else,
என்னுடைய ஒரு மகன் வேறு ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கான்,
came to Bangalore on a holiday.
ஒரு லீவ் நாள்ல பெங்களூருக்கு வந்தான்.
When he was 25, 26 years old.
25, 26 வயசா இருக்கும்போது.
And he was speaking to all the young people in CFC.
அங்கே CFC-ல உள்ள எல்லா வாலிபர்களுக்கும் பேசிக் கொண்டிருந்தான்.
Young people's meeting.
வாலிபர் கூட்டத்துல பேசிக் கொண்டிருந்தான் அந்த மகன்.
I heard I was sitting at the back.
நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன்.
So he was telling his all the young people.
மற்ற வாலிபரத்திலே சொல்லிக் கொண்டிருந்தான்.
This is my son, my 25 year 26 year old son.
26 வயசு உள்ள என் மகன் பேசிக் கொண்டிருக்கிறான்.
Some years ago.
சில வருஷங்கள் முன்பாக நடந்த சம்பவம்.
So he said this.
அவன் இதை சொன்னான்.
He said all of you have seen my father in the pulpit.
நீங்க எல்லாரும் எங்க அப்பாவை மேடையில் நின்னு பேசுறதை பாத்துருக்கீங்க.
I'll tell you what I've seen of him at home.
வீட்ல எங்க அப்பா நான் எப்படி பாத்துர்க்கேன்னு உங்களுக்கு சொல்றேன்.
This is about 10 years ago when I was 10 or 12 years ago when I was 15 years old.
10 12 வருஷத்துக்கு முன்பாக நான் எனக்கு 15 வயசா இருந்தப்ப
I did something wrong.
நான் தப்பு சொன்ன செஞ்சிட்டேன்.
Something wrong means instead of going to school he went to play cricket or something like that.
தவறு என்னன்னா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு பதிலா வேற எங்கயோ கட் அடிச்சிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டான்.
So he thought I would not find out.
நான் கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சிட்டேன்.
But I found out.
நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
So when he came
அவன் வந்த உடனே
I said come we have to have a little talk today.
பாப்பா கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டியிருக்குன்னு கூப்பிட்டேன்.
So he said my father took me to the room.
எங்க அப்பா என்னை ஒரு ரூம்க்குள்ள கூட்டிட்டு போனாரு.
And I was trembling what he is going to do now.
எங்க அப்பா என்ன செய்ய போறாரோ நான் நடுங்கிட்டு இருந்தேன்.
And my father took me to the room.
எங்க அப்பா என்னை ரூம்க்கு கூட்டிட்டு போனாரு.
And he knelt down.
முழங்கால் படிட்டார்.
And said let's pray.
நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார்.
And my father prayed.
எங்க அப்பா ஜெபம் பண்ணார்.
And this is how he prayed.
இப்படி தான் எங்க அப்பா ஜெபித்தார்.
He said lord
ஆண்டவரே
please show me where I failed as a father.
தாப்பனா இருக்கிற நான் எங்கே தவறு செய்தேன் எனக்கு காண்பியும்.
That my son has to try and deceive me like this.
என் மகன் இப்படி என்ன ஏமாத்துறானே.
It's a small thing but it's still wrong.
இது சின்ன காரியமா இருந்தாலும் அது தவறு தான் ஆண்டவரே.
Please show me where I did wrong.
ஆண்டவரே
that I have not brought him up right.
நான் தாப்பனா இருந்தா அவனை சரியா நான் வளக்கலையே ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன்.
Help me to be a better father.
நான் இன்னும் நல்ல தாப்பனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க.
I said okay amen.
Amen.
I said okay my son you can go.
சரி மகனே நீ போய் விடலாம் என்று சொல்லி விட்டேன்.
He was surprised.
அவன் ஆச்சரியப்பட்டான்.
And he said
அவன் சொன்னான்
that prayer
அந்த ஜெபம்
did more for me than all the spankings I got in all the previous years.
இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நான் கிடைத்த நான் எனக்கு கிடைத்த அடிகளை காட்டிலும் அந்த ஒரு ஜெபம் எவ்வளவோ என் வாழ்க்கையை மாற்றி விட்டது என்று
சொன்னார். He did not blame me my father.
எங்க அப்பா என்னைய குறை சொல்லல.
He himself sought God to see where he went wrong.
தான் எங்க தவறு செய்து விட்டேன் என்று அவரே ஆண்டவரிடத்தில் கேட்டார்.
Do you want your children to be your friends?
உங்க பிள்ளைகள் உங்களுக்கு நண்பனா இருக்கணுமா?
See where you've gone wrong.
நீங்க எங்க தவறா செஞ்சிட்டு தவறு செய்தீங்க என்று பாருங்க.
The world is full of people who say this is the mistake your mistake this is your mistake this is your mistake.
இதான் நீ செய்த தப்பு இதான் நீ செய்த தப்பு என்று சொல்லி சொல்லக்கூடிய மக்களாலே இந்த உலகம் நிறைந்திருக்கிறது.
If we also say the same thing
நம்மளும் அதே சொன்னோம்னா
then we are like the world.
நம்மளும் உலகத்தால போல தான் இருக்கோம்.
We are to be different.
நாம் வித்தியாசமானவர்களா இருக்க வேண்டும்.
We are not to be like Adam.
ஆதாமை போல இருக்க கூடாது.
We will be like the thief on the cross.
நாம்
அந்த who repented
மனம் திரும்பின அந்த சிலுவையை தொங்கிய கலனை போல இருக்க வேண்டும்.
Then our home can be like a paradise.
அப்பொழுது நம்முடைய குடும்பமானது ஒரு பரதீசை போல இருக்கும்.
The spirit of Elijah is working in the church.
சபையில் எலியாவின் ஆவி வேலை செய்து கொண்டிருக்கிறது.
To do what?
எதை செய்வதற்காக?
To bring the hearts of the parents to the children.
பிள்ளை பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்ப முடியாக.
And the children to the fathers.
So
that in all the homes that are here today
இங்கே இன்றைக்கு இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களிலேயும்
from today onwards a change is going to take place.
இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகிறது. ஒரு பெரிய மாற்றம் வர போகிறது.
Did you hear what I said?
நான் சொன்னதை கேட்டீங்களா?
All those who are awake
முழிச்சிருக்கவங்களா கேட்டீங்களா?
A change is going to take place in our homes.
நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய மாறுதல் வர போகிறது.
I want to ask the parents
பெற்றோரை பார்த்து கேட்கிறேன்.
All parents who are awake please give me an answer.
முழித்திருக்கிற தூங்காமல் விழித்திருக்கிற பெற்றோர்களே நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள்
பாப்போம். Only the parents.
பெற்றோர் மட்டும் பதில் சொல்லுங்க பாப்போம்.
Give me a loud answer.
சத்தமா பதில் சொல்லுங்க பாப்போம்.
Is there going to be a change in our homes?
நம்முடைய குடும்பங்களிலே மாற்றம் இருக்க போகிறதா?
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Now the children.
இப்ப பிள்ளைங்க சொல்ல போறீங்க.
Only the children.
பிள்ளைங்க மட்டும்.
Is there going to be a change in your home?
உங்களுடைய வீட்டிலே இனிமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகிறதா?
We are going to have paradise in Tamil Nadu now in a few homes at least.
ஒரு சில குடும்பங்களிலாவது வரக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டிலே பரதீசுகள் காணப்பட போகிறது.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
What is the way?
வழி என்ன?
Go to the thief on the cross.
கல்வாரி சிலுவையிலே தொங்கின கல்லெடுத்துட்டு போங்க.
Today you will be in paradise.
இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய்.
Today your home will become paradise.
இன்றைக்கு உன்னுடைய குடும்பம் பரதீசாய் மாறும்.
Not after 2000 years.
2000 ஆண்டுகள் கழித்து
அல்ல. Not after 2 years.
2 ஆண்டுகள் கழித்தும் கூட அல்ல.
Today.
இன்றைக்கு
Today that's
இன்றைக்கு,
a wonderful word.
இது அருமையான ஒரு
வார்த்தை. Today is the day of salvation.
இன்றைக்கு இரட்சணியின் நாள்.
Now is the accepted time.
இப்பொழுது அனுக்கிரக காலம்.
Let's do that.
நாம் அதை செய்வோம்.
Let's repent.
நாம் மனம் திரும்புவோம்.
And let's say Lord.
ஆண்டவரே
I want a home where parents and children are close to each other.
பெற்றோரும் பிள்ளைகளும் நெருங்கி இருக்க ஒரு குடும்பம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்வோம்.
Do you remember the advice I gave to that couple who were catching the train?
அந்த ட்ரெயின் பிடிக்க போறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் ஆலோசனை கேட்க வந்த அந்த தம்பதியருக்கு சொன்ன ஆலோசனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
One.
முதல் ஆலோசனை என்ன?
Be quick to ask forgiveness.
மன்னிப்பு கேட்க தீவிரமாயிரு.
Two.
இரண்டாவது.
Be quick to forgive immediately.
மன்னிப்பதற்கும் தீவிரமாயிரு.
How shall we forgive?
எப்படி மன்னிக்க முடியும்?
Father, forgive me. As I forgive others.
மற்றவளை மன்னிக்கிறது போல என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும்.
Supposing your child comes to you.
உங்க குழந்தை உங்ககிட்ட வருது.
I'm sorry for what I did.
அப்பா நான் செஞ்ச அந்த தப்புக்கு மன்னிச்சுங்கப்பான்னு
கேக்க. How do you forgive?
எப்படி நீங்க மன்னிக்கிறீங்க?
Okay.
சரி போ. இனிமே பண்ணாத.
That's not the way to forgive.
அப்படி மன்னிக்க கூடாது.
You have to hug him and say, "Oh, that's okay. We all make mistakes."
பரவாயில்லப்பா, நம்ம எல்லாரும் தப்பு செய்றோம்னு சொல்றீங்க. அப்படியே அரவணைத்து கட்டி நீ மன்னிக்கணும்.
God forgives me.
அப்படிதான் தேவன் என்னை மன்னிக்கிறார்.
When I say, "Lord, I did something wrong. Please forgive me." ஆண்டவரே,
நான் தப்பு செஞ்சிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி
கேட்கும்போது God doesn't say, "Okay." He doesn't talk to me like
சரி, இப்ப மன்னிப்பு கேட்டே சரி என்று சொல்லி அப்படியே அவர் பேசுவதில்லை.
He says, "Come, my son. It's okay."
மகனே, வா என்று அரவணைத்து கொள்கிறார்.
I have to treat my children like that.
அந்த பிள்ளைகளை அப்படி தான் நான் நடத்த வேண்டியிருக்கிறது.
Let's learn to embrace our children.
நம்முடைய பிள்ளைகளை அரவணைக்க அணைத்துக் கொள்ள நாம்.
You must learn to put your arm around your son and daughter.
உங்களுடைய மகனோ மகளோ தோளிலே கையை போட்டு அரவணைக்க நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும்.
When was the last time you did that?
நீங்க கடைசியா செஞ்ச நேரம் எப்ப?
When they were small.
சின்ன குழந்தையா இருக்கும்போது.
2 months old.
2 மாச குழந்தை திகி திகி போட்டு கொஞ்சம் நீங்க.
How nice you are, so many things you You keep on saying so many things. Child can't even understand what you're saying.
ரெண்டு மாசம் வரும்போது அந்த குழந்தையை போட்டு தாளாட்டி கொஞ்சம் என்னமோ சொல்றீங்க, அந்த குழந்தை ஒண்ணுமே விளங்கிருக்காது.
But you're still talking away.
ஆனாலும் அந்த குழந்தையை தாளாட்டி
you're talking, he cannot understand one word of what you're saying.
நீங்க சொல்றது ஒரு வார்த்தை கூட புரியாது, ஆனா எவ்வளவு நேரம் தாளாட்டு.
Keep on talking to him.
பேசி 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 கொஞ்சம் மகிழ்கிறீர்கள்.
Now he can understand what you're saying, you don't talk to him.
இப்ப நீங்க பேசுறத புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டா, ஆனா நீங்க பேசுறத நிறுத்திட்டீங்க.
Let's put our arms around our children.
நம்முடைய கரத்தை நாம் அரவணைத்துக் கொள்வோம், அணைத்துக் கொள்வோம்.
And kiss them.
அவளை முத்தமிடுவோம்.
Kneel down and put your arm around them and pray with them.
கையை தோளிலே போட்டு முழங்கால் படிட்டு ஜெபிப்போம்.
I do that.
நான் அதை செய்கிறேன்.
Even though my children are more than 30 years old, I put my arm around them.
என் பிள்ளைகளுக்கு 30 வயசு ஆனா கூட நான் கையை தோள்ல போடுறேன்.
God wants to be my friend.
என்ன தேவனுடைய நண்பனாய் இருக்க விரும்புகிறார்.
I want to be a friend to my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் நண்பனாய் இருக்க விரும்புகிறேன்.
I don't want to be a preacher.
நான் பிள்ளைகளுக்கு பிரசங்கியாரா இருக்க விரும்பல.
I don't want to be a preacher to you also.
உங்களுக்கும் கூட நான் ஒரு பிரசங்கியாரா இருக்க விரும்பல.
I want to be your friend.
உங்க நண்பனா இருக்க விரும்பல.
I put my arms around many young people in CFC.
அங்க CFC சபையில் உள்ள அநேக வாலிபர்களை இதிலே தோளிலே நான் கை போடுகிறேன்.
They are my children.
அவங்க என் பிள்ளைங்க.
So, dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Let's be friends with one another.
நாம் ஒருவரோடொரு நண்பரா இருப்போம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
restore the hearts of the fathers to the children.
பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்ப மாட்டவரே.
Restore the hearts of the children to the fathers.
பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோரண்டை திருப்ப மாட்டவரே.
And do a miracle in our homes.
எங்களுடைய குடும்பங்களிலே ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா.
And let your name be glorified in all of our homes.
எங்கள் எல்லா குடும்பங்களிலேயும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் வல்லமையாய் மகிமைப்படட்டும்.
Forgive us our past failures.
கடந்த கால தோல்விகளை ஆண்டவரேங்களுக்கு மன்னியும்.
We have all failed.
நாங்கள் எல்லாரும் தவறி இருக்கிறோம்.
Forgive us.
எங்களை மன்னியும் ஆண்டவரே.
Cleanse us in the blood of Jesus.
இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஆண்டவரே.
Help us to do it differently in the future.
வரக்கூடிய நாட்களிலே வித்தியாசமாய் வாழ உதவி செய்யும்.
Fill us with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும்.
And make our homes like a light that shines in the darkness.
இருளிலே பிரகாசிக்கிற விளக்கை போல வெளிச்சத்தை போல எங்கள் குடும்பங்களை மாற்றும்.
We pray that all our children will be born again.
எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே மறுபடியும் பிறக்க வேண்டும்.
None of them will be lost and go to hell.
ஆண்டவரே யாரும் மனந்திரும்பாமல் நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.